நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
இன்னைக்கு இயற்கை வேளாண்மை அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றா நிறைய விவசாயிகளால் பின்பற்றப்பட்டு வருது. இதுக்கு நம்ம 2-3 காரணங்கள் சொல்லலாம். அதில் முக்கியமாக சொல்லக்கூடியது வந்து இயற்கை வேளாண்மையில் பூச்சிக்கொல்லிகள் எதுவுமே பயன்படுத்துறதில்லை, அதனால வந்து நல்ல ஒரு தரமான உணவு, நஞ்சில்லாத உணவு கொடுக்குது அப்படிங்கிறது ஒரு முதல் காரணம். ரெண்டாவது, இந்த இடுபொருட்களுடைய செலவு பெருமளவில் குறையுது அப்படிங்கிறது. செலவை குறைக்கும்போது நமக்கு வருமானம் பெருசாக வரலைன்னா கூட நம்ம வந்து அதை சரி கட்டிக்க முடியும் அப்படிங்கிறது, அதையும் ஒரு காரணமாக சொல்லலாம். இப்போது இந்த இயற்கை வேளாண்மை பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறத விட அதை வந்து ப்ராக்டிக்கலாக பண்ணிகிட்ருக்க ஒரு விவசாயி சொன்னார்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம நிலையத்துக்கு வந்து விளாத்தி குளத்துலேருந்து தமிழ் தம்பி அவங்க வந்திருக்காங்க. இவங்க வந்து இயற்கை வேளாண்மை பண்ணிகிட்ருக்காங்க 10 வருஷமாக. இப்போ அவங்களுடைய அனுபவங்களெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்குவோம் வாங்க. வணக்கம் சார்.
வணக்கம். நான் வந்து விளாத்திக்குளம் பகுதியில் மானாவாரி அதிகமாக உள்ள ஒரு கிராமத்தில் விவசாயம் செய்து வருகிறேன். என்னுடைய விவசாயம் ஆரம்பித்தது எப்படி என்றால், நான் ஒப்பந்த தொழிலிருந்து விலகி விவசாயத்திற்கு வந்தேன். விவசாயத்திற்கு வரும்போது ஆட்கள் குறைவு மற்றும் செலவுகள் அதிகமாக உள்ளதால் இதனை மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் யோசிச்சுட்டு இருக்கும்போது இயற்கை விவசாயம் என்ற பாதையில் பயணம் செய்ய ஆரம்பித்தேன். இயற்கை விவசாயம் என்றவுடன் முதலில் எனக்கு தோன்றியது மண்புழு உரம் தயாரிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பயிற்சிகளை எடுத்தேன். மண்புழு பண்ணை அமைத்து அதில் மண்புழுக்களை விட்டு உற்பத்தி ஆரம்பித்தவுடன் அதிகமான பயனை பெற்றுவிடலாம் என்ற ஆசையில் சில நாட்களை கடத்தினேன். திடீரென்று ஒரு நாள் பார்த்தால் மண்புழுக்களே இல்லாமல் இருந்தது. அன்றுதான் நான் தோல்வியை முதல் முதலாக சந்தித்தேன் இயற்கை வேளாண்மையில். அந்த நேரத்தில் என்னென்ன பிரச்சனைகளால் மண்புழுக்கள் காணாமல் போகின்றன என்று சிந்தித்து பார்த்து அந்த மண்புழு உற்பத்தியில் பெரிய வெற்றியை கண்டேன். அதன் பிறகு பஞ்சகவியா மூலிகை பூச்சி வெற்றி போன்ற இயற்கை வேளாண்மை இடுபொருளினை தெரிந்து கொண்டு விவசாயத்தில் ஈடுபட்டேன். அந்த நேரத்தில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இருந்து விவசாய கருவிகளினை செயல் விளக்கங்கள் செய்து காட்டுவதற்காக ஒரு ஏற்பாடு உள்ளது கேள்விப்பட்டு நான் விண்ணப்பித்தேன். அதற்கான ஒத்துழைப்பினை கொடுத்தார்கள். கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர் கடந்து வந்து எங்கள் பகுதி மக்களுக்காக ஒரு சிறந்த பயிற்சியினை 4 நாட்களாக வெற்றிகரமாக செயல்படுத்தினார்கள். அதில் விதைப்பது முதல் அறுவடை வரை ஒரு நீண்ட பயணமாக செயல்விளக்கு இருந்தது. செயல்விளக்க பயிற்சி என்பது 4 நாளாக இருந்தாலும் ஒரு 3 மாதங்கள் தொடர்ச்சியாக தொடர்ச்சியிருந்தது. அதில் என்னுடைய நிலத்தில் பாசி பயிர் மற்றும் உளுந்து 2 பயிரினையும் இயற்கை வேளாண்மையில் பயிரிட்டு நாங்கள் நல்ல வெற்றியை கண்டோம். அந்த காலகட்டங்களில் மழைகள் குறைவாக இருந்தது. மழைகள் குறைவாக இருந்ததால் அனைத்து பகுதியிலும் செடிகள் வாட்டமாக மகசூல் குறைந்து காணப்பட்டது. என்னுடைய நிலத்தில் மட்டும் நன்றாக இருந்தது. அதை பார்த்த கிராம மக்கள் ஒரு 10-15 பேர் என்னுடைய கை ஓர்த்து அந்த ஆண்டு முதல் நாங்கள் இயற்கை விவசாயத்தை ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக நாங்கள் எந்த உரங்களையோ பூச்சி மருந்துகளையோ பயன்படுத்தவில்லை. நமது அரசு கிட்டங்களில் கிடைக்கும் உரங்களை கூட நாங்கள் தவிர்த்து வருகிறோம். மற்ற விதைகளுக்காக நாங்கள் வாங்க போகும்போது உரங்களையும் சேர்த்து வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அந்த நேரங்களில் விதை முன்னிட்டு எடுத்துக்கொண்டு உரங்களினை தவிர்க்கிறோம். இன்று வரை எந்த உரங்களும் இல்லாமல் சிறந்த முறையில் விவசாயம் செய்து வருகிறோம். விவசாயம் செய்வது மானாவாரியில் ஒரு சவாலாக அமையும். மழையை எதிர்நோக்கித்தான் விவசாயம் செய்ய வேண்டும். அந்த நேரங்களில் இந்த இயற்கை விவசாயம் என்பது ஒரு உறுதுணையாக உள்ளது. இப்பொழுது எங்கள் பகுதியில் மானாவாரி பயிராக கம்பு, சோளம், பருத்தி, பசி, உளுந்து ஆகிய பயிர் வகைகள் பயிர் செய்து வருகிறோம். மல்லி மற்றும் குண்டு மிளகாய் அது வந்து எங்கள் பகுதியில் பிரபலமானது. எங்கள் கிராமத்தில் ஒரு பகுதி இறை பகுதியாக உள்ள பகுதியில் மிளகாய், சம்பா மிளகாய், பருத்தி, மக்காச்சோளம் போன்ற பயிர்களை பயிர் செய்து வருகிறோம்.
சரிங்க, இப்போ நல்லா சொன்னீங்க. அதாவது மானாவாரியில் இந்த பயிர் வகை பயிர்களில் வந்து வறட்சி இருந்தபோதும் உங்களுடைய வயலில் நல்ல மகசூல் எடுக்க முடிஞ்சுது அப்படின்னு சொன்னீங்க. கருவிகள் பயன்படுத்தினதாகவும் சொன்னீங்க. அதாவது அந்த பயிர் வகை பயிர் சாகுபடியில் ஆரம்பத்திலிருந்து நீங்கள் அறுவடை வரைக்கும் என்ன கருவிகள் என்ன தொழில்நுட்பங்கள் பின்பற்றினீங்க, அதன் மூலமாக உங்களுக்கு எந்த அளவுக்கு மகசூல் அதிகமாக கிடைச்சதுன்னு சொல்லுங்கள்.
என்னுடைய நிலங்களில் ஏற்கனவே தொழு உரங்களை இட்டு உழவு செய்து வச்சுருந்தேன். விதைப்பு அதாவது நடுவை என்பது எங்கள் பகுதியில் மானாவாரியில் நேரடிய விதைப்பு மூலியம் நடத்தப்படுகிறது. இந்த நேரடியாக விதைப்பதன் மூலம் பல பிரச்சனைகள் உண்டு. சில இடங்களில் அதிகமான விதைகள் விழுவதும் குறைவான விதைகள் விழுவதும் ஆழமான பகுதியில் சென்று விடவும் இருக்கும். மேலும் களை நிர்வாகம் என்பது சிக்கலான பிரச்சனையாக இருக்கும். களை எடுப்பது என்பது ஆட்களின் மூலம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். இதற்காக உழவு இயந்திரத்தின் அதாவது டிராக்டரின் கலப்பிலே விதை போடுவதற்கான தொழில்நுட்பத்தினை பயன்படுத்தி விதை மற்றும் உரங்கள் தனித்தனியாக இடுவதற்கான வாய்ப்பு இருந்த கலப்பையில் மண்புழு உரம் ஒரு பெட்டியிலும் விதையினை ஒரு பெட்டியிலும் இட்டு வரிசையை நடவாக விதைத்தோம். அது சீரான இடைவெளியில் விழுவதற்கான ஒரு வாய்ப்பாக இருந்தது. நமக்கு எவ்வளவு இடைவெளி வேணுமோ அந்த இடைவெளியை அட்ஜஸ்ட் செய்து கொள்ளலாம். அந்த மாதிரி நடவு செய்து வரிசைக்கு வரிசை இடைவெளி வந்து 15 inches அதாவது 1.5 அடி அனைத்து கலப்பைகளும் இருக்கும் இடைவெளி தான் இதுலேயும் இருக்கும். செடிக்கு செடி என்பது வேறுபடுத்தி கொள்ளலாம். நாங்கள் விதைத்தது ஒரு 5 inches அளவுக்கு இடைவெளி இருந்த மாதிரி விதைத்தோம். விதைத்து ஒரு 15 நாள் இந்த பயிற்சி முடிவடைந்த பின்னர் 15 நாள் கழித்து மீண்டும் வந்து களை நிர்வாகம் வரிசையில் விதைத்த இடத்தில் ஒரு செயல் விளக்கம் நடத்தப்பட்டது. அதில் டிராக்டரில் இருக்கும் பெரிய சக்கரங்களை கலைத்துவிட்டு ஒடுக்கமான சக்கரம் 2 சக்கரங்களையும் ஒடுக்கமான சக்கரங்களாக மாற்றியமைக்கப்பட்ட களையெடுக்கும் கருவியை பயன்படுத்தி களையெடுத்து காட்டப்பட்டது. அது 3 முறை களையெடுத்தோம். அதிலேயே மருந்து அதாவது பஞ்சகவியா பூச்சி விரட்டி உரம் ஆக செயல்படும் பஞ்சகவியாவினை தெளித்தும் காட்டினோம். கடைசியாக அறுவடை என்பது ஆட்களினால் செய்யப்பட்டது தான். ஆட்களால் அறுவடை செய்யப்பட்டு இயந்திரத்தில் பிரித்து எடுத்தோம். ஒருங்கிணைந்த அறுவடை இயந்திரமும் பயன்படுத்தலாம். அந்த நேரத்தில் எங்களுக்கு இயந்திரம் கிடைக்கவில்லை. எனவே ஆட்களை அறுவடை செய்து கதனை பிரித்தோம்.
சரிங்க, இப்போ களை நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் கருவியை பயன்படுத்தி 3 தடவை களை எடுக்கிறதா சொன்னீங்க. இந்த 3 தடவை அப்படிங்கிறது எந்தெந்த நாட்கள்லங்க?
களை நிர்வாகம் என்பது விதைத்த 14 நாள் களை எடுக்கிறோம். அதிலிருந்து ஒரு 10 நாள் ஆக 45 நாள் வரை களை நிர்வாகம் பார்க்க வேண்டும். 45 நாள் கழித்தில் செடிகள் ஒன்றுக்கொன்றாக இணைந்துவிடும். அதன் பிறகு வந்து களை வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த செடிகளினை வேர் பகுதியில் அதாவது தண்டும் வேரும் இணையும் பகுதியில் அறுவடை செய்ய வேண்டும். அறுவடை செய்து செடியினை இயந்திரத்தில் நேரடியாக இட்டு உளுந்தையோ அல்லது பாசிப்பீரையோ பிரித்து எடுக்கலாம். செடியினை ஏன் வேர்பகுதியில் அறுக்க வேண்டும் என்றால் வேர் முடிச்சுக்கள் அந்த வேர்களையும் இருக்கும், அது வந்து நிலத்திலேயே விட வேண்டும் என்பதற்காக அந்த மாதிரி செய்வோம். செடி வந்து தூளாகி டஸ்ட்டை வெளியே போயிடும். மாடுகள் தீவனமாக பயன்படும். இதில் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக விவசாயத்தில் வந்து 350 கிலோ முதல் 400 கிலோ வரை மகசூலாக பெறுகிறோம். இந்த இயற்கை விவசாயம் நாங்கள் சவாலாக எடுத்த நேரத்தில் 620 கிலோ மகசூலாக பெற்றோம். அறுவடையின் போது அனைத்து கிராம மக்களும் நேரடியாக பார்த்து எங்களை பாராட்டினார்கள்.
சரிங்க, இப்போ இயற்கை வேளாண்மை அப்படிங்கிறதுனால பூச்சி விரட்டிகள் பயன்படுத்துகிறதா சொன்னீங்க. இந்த பூச்சி விரட்டிகளை வந்து எப்போ பயன்படுத்துவீங்க?
அதாவது இயற்கை வேளாண்மையில் பூச்சி விரட்டி என்று பார்க்கும் பொழுது பூச்சிகள் வந்த பிறகு பயன்படுத்துவது தவறான காரியம். இது ஆரம்பத்திலிருந்தே பயிரானது 4 இலை வரும்பொழுதுந்தே நம்ம வந்து இந்த பூச்சி விரட்டியும் மனதில் கொள்ள வேண்டும். அதுக்காக பஞ்சகவியா மூலிகை பூச்சி விரட்டி தசகவியா போன்ற இதுகளை வாரந்தோறும் பயன்படுத்தி வரணும். ஒவ்வொரு வாரம் மாற்றி மாற்றி தொடர்ந்து பயன்படுத்தி வர வேண்டும். அப்படி வரும்பொழுது அந்த வாடையானது பூச்சிகளுக்கு ஒரு விரும்பத்தகாத வாடையாக இருக்கும். எனவே இந்த நிலத்திற்குள் பூச்சிகள் வராது. இயற்கை வேளாண்மையில் வந்து பூச்சியை விரட்ட முடியுமே தவிர கொள்வதற்கான வழிகள் கிடையாது.
இந்த பூச்சி விரட்டிகள் எப்படி தயாரிப்பீங்க, அதை பற்றின விவரங்கள் சொல்லுங்கள்.
பூச்சி விரட்டி அப்படிங்கிறது தொகுப்பான இலைகள் பால்வடியும் இலைகள் மற்றும் ஆடாதொடை வேம்பு எருக்கு போன்ற இலைகளை பயன்படுத்தி அதை நன்றாக இடித்து கோமியத்தில் ஊற வைத்து 7 முதல் 20 நாள் வரை ஊற வைத்து வடிகட்டி சேமிக்க வேண்டும். இந்த கலவையானதை சுத்தமாக வடிகட்டி 200 மில்லி ஒரு டேங்க் அதாவது 10 லிட்டருக்கு 200 மில்லி என்ற அளவில் கலந்து தெளிக்க வேண்டும். இதே போல் பஞ்சகவியாவையும் தயார் பண்ணியை பயன்படுத்துகிறோம். சாணம் 3 கிலோ கோமியம் 3 லிட்டர் தயிர் பால் 2 லிட்டர் போன்றவைகளை கலந்து ஊற வைத்து 21 நாள் கழித்து பயன்படுத்தி வருகிறோம்.
இப்போ இந்த பயிர் வகை பயிர்கள், அதாவது உளுந்து பாசி பயிர் வந்து நீங்கள் இயந்திரங்களை பயன்படுத்தி நல்ல இந்த வரிசை முறையில் விதைச்சு களை எடுக்கிறதுக்கு கருவியெல்லாம் பயன்படுத்தி அதில் வந்து நல்ல மகசூல் எடுக்க முடிஞ்சது அப்படின்னு சொன்னீங்க. இப்போது சாதாரணமாக வந்து நம்ம இந்த பாசி பயிர், உளுந்து இதெல்லாம் வந்து மானாவாரியில் தான் போடுறாங்க, ஆனால் விளைச்சல் ரொம்ப கம்மியாக தான் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் நிறைய பூச்சி தாக்குதல்லாம் இருக்குது, அதனால வந்து நாங்கள் இதை பயிர் செய்கிறதில்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த விளைச்சல் குறைவுக்கோ அல்லது இந்த மாதிரி நோய் தாக்குதல் வர்றதுக்கோ என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் ஏதாவது நினைக்கிறீங்களா?
அதாவது பொதுவாக பூச்சி தாக்கல் நோய் தாக்குதல் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கோம். என்னுடைய நிலங்களை வந்து இந்த பிரச்சனைகள் இல்லை. இந்த பிரச்சனைகளை பற்றி கேள்வி எழுப்பும்போது நான் அப்புறம் தான் சிந்தித்தேன், ஏன் நம்ம நிலங்களை பூச்சிகளோ நோய்களை தாக்கவில்லை என்று. தொழில்நுட்ப வல்லுநர்களையும் கலந்து ஆலோசித்து வச்சேன். அப்புறம் தெரிந்தது பயிர்களில் இடைவெளியை வந்து சரியாக பராமரித்தாலே போதும் என்ற. வரிசையாக நடும் பொழுது சீரான காற்றோட்டங்கள், நல்ல காற்றோட்டங்கள் இருக்கும் பொழுது பூச்சிகள் தங்குவதில்லை, மற்றும் நோய்களும் பாதிப்பிற்கான வாய்ப்புகள் இல்லை. அப்புறம் வந்து பொதுவாக மானாவாரி நிலங்களில் பயிரிட்டு வந்த பயிர் வகை பயிர்களை மற்றும் மிளகாய், கொத்தமல்லி போன்ற பயிர்களை தவிர்த்து இந்த மக்காச்சோள பயிரானது தற்சமயம் உள்ள வறட்சிக்கு சவாலாகவே இருக்கும். மற்ற பயிர்கள் மாற்றுப்பயிராக பாசி, உளுந்து, மிளகாய், மல்லியானாலும் சரி குறைந்த மழையளவிலேயே நல்ல மகசூலை கொடுக்க வல்லது. மக்காச்சோள பயிரானது மழை குறையும் பட்சத்தில் தன்னுடைய முழு மகசூலையும் இழக்க ஒரு சூழ்நிலை இருக்கும். இந்த பிரச்சனைகளையும் விவசாயிகள் மனதில் கொண்டு விவசாயம் செய்ய வேண்டும். எந்த ஒரு விவசாயமும் கலந்து பயிர்களை, அதாவது அனைத்து பயிர்களையும் கொஞ்சம் பகுதியால் விவசாயத்து வெற்றி அடைய வேண்டும்.
நேயர்களே, இதுவரைக்கும் இந்த பாசி பயிர் மற்றும் உளுந்து சாகுபடியில் நல்ல மகசூல் எடுக்கிறதுக்கு என்னென்ன தொழில்நுட்பங்கள்லாம் பின்பற்றினாங்க அப்படிங்கிறத பற்றி தமிழ் தம்பி அவர்கள் நல்ல விவரமாக சொன்னாங்க. இப்போ இவங்க சொன்ன கருத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். தமிழ் தம்பி அவர்கள் மிளகாய், பருத்தி இதெல்லாம் கூட சாகுபடி செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த பயிர்கள் சாகுபடி அனுபவங்கள் பற்றி நம்ம மீண்டும் ஒரு நாள் அவங்கள சந்தித்து நிறைய விவரங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ அவங்க இந்த உளுந்து சாகுபடியிலையும் பயிர் சாகுபடியிலையும் நமக்கு சொன்ன விவரங்களுக்காக உங்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்து விடைபெற்றுக்கலாங்க. வணக்கம். நேயர்களே, தமிழ் தம்பி அவங்க சொன்ன மாதிரி எந்த பயிர் சாகுபடியாக இருந்தாலும் கருவிகள், புதிய தொழில்நுட்பங்கள் இதையெல்லாம் உரிய முறையில் பயன்படுத்தினோம்னாக்க நல்ல சிறப்பான மகசூலை எடுக்க முடியும். இந்த மாதிரி உங்களுக்கும் புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நல்ல மகசூல் எடுத்த அனுபவங்கள் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்முடைய நேயர்களோட பகிர்ந்துக்கோங்க. உங்களுடைய அனுபவங்கள் மற்றவர்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக அமையலாம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. 0422243105 அப்படிங்கிற எண்ணில் தொடர்பு கொள்ளுங்க. dee@tnau.ac.in அப்படிங்கிற மின்னஞ்சல் முகவரியிலையும் உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்தலாம்.